இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதற்றப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் யார் அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப காலமா வந்து நம்ம விடையை தேடிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த தேடல் முழுமையா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் யார் அப்படின்ற கேள்விக்கு ஒரு அழகான, அற்புதமான, தெளிவான பதில் கிடைச்சிருச்சு. நான் அன்பான, அமைதியான, பரிசுத்தமான ஆத்மா அப்படின்றத நாம எல்லாருமே உணர்வு பூர்வமாவே உணர்ந்துட்டோம். நான் மட்டும் ஆத்மா இல்ல, என்னை சுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மனிதர்களுமே ஆத்மா அப்படின்ற எண்ணத்தோட தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கேன். நிச்சயமா நீங்களும் அதே எண்ணத்தோட ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் இன்னைக்கு மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு போக அவங்க வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
ஆத்மா, உணர்வு எல்லாமே வந்து எங்களுக்கு விளக்கமா சொன்னீங்க. இப்போ மேலும் பரமாத்மாவை பத்தி எங்களுக்கு நல்ல அறிமுகம் கொடுத்தீங்க. அவர் யாரு, என்ன, அவர் எங்க இருக்காரு, அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்ன, எல்லாமே வந்து சொன்னீங்க. இப்ப வந்து இந்த பயிற்சியை வந்து நான் வந்து முயற்சி செஞ்சு பார்த்து அதை வந்து நான் அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதை கண்டிப்பா வந்து பாக்குற வியூவர்ஸ் கூட இதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளும்படிதான் இருந்தது. இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஆத்மா அப்படின்றத உணர்ந்துட்டேன், நான் தியானம் பண்றேன். ஆனா எனக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற அந்த உறவு அப்படின்றது வந்து சரியா ஏற்படலன்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் பரமாத்மா கிட்ட வந்து தியானம் பண்ணி அவரை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கும் போது அந்த காட்சி, விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எனக்கு சரியா கிடைக்கல. அது சரியா கிடைக்கலன்னு சொல்றதை விட என்னால அந்த முயற்சி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தான் நான் சொல்லணும்.
இப்போ பரமாத்மாவை வந்து ஒரு பக்கம் வைப்போம். நாம் நம்முடைய உறவை பற்றி பேசுவோம். ஒருத்தரோட நமக்கு வந்து உறவு என்பது ஏற்பட வேண்டும் என்றால் நாம் வந்து என்ன செய்யணும்?
அவங்க கூட நான் ரொம்ப நெருக்கமா இருக்கணும். அவங்களை முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்.
நமக்கு வந்து அவர்களின் அறிமுகம் தேவைப்படுகிறது. அந்த அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறமா நாம வந்து அவங்க கிட்ட தொடர்பு என்பது வச்சுக்கணும். ஏதாவது ஒரு வகையில கம்யூனிகேஷன், நேர்ல பார்த்து பேசுறதா இருக்கலாம்.
எப்பவுமே வந்து சொல்ற ஒரு வார்த்தை, கீப் இன் டச்.
நாம வந்து நேர்ல பார்த்து பேசலாம், இல்ல செல்போன்ல பேசலாம், இல்ல போன்ல பேசிக்கலாம், இல்ல இமெயில தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லனா இன்னைக்கு வந்து ஆன்லைன் சாட்டிங் சொல்றாங்க, அப்படி கூட நாம வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில அவங்க கிட்ட வந்து நாம தொடர்பு வச்சுக்கிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து யாரையோ வந்து பார்ட்டியில சந்திக்கிறீங்க. அவங்கள வந்து எப்போதாவது தான் நீங்க சந்திக்கிறீங்க, ஒவ்வொரு பார்ட்டியில சந்திக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ நீங்க என்ன பேசுவீங்க அப்படின்னா, ஹலோ, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, நாங்க நல்லா இருக்கோம், எங்க வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க, அப்படிலாம் பேசிட்டு அதுக்கப்புறமா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா. அதுக்கப்புறமா தேவையில்லாம நாம வந்து அரசியலை பத்தி, இல்ல நாட்டு நடப்புகளை பற்றி, மற்ற விஷயங்களை வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பத்தி தான் நாம பேசிட்டு இருப்போம். ஏன்னா நம்முடைய உறவு என்பது அந்த அளவுல தான் இருக்கு. இப்ப ஒரு சிலருடைய உறவுன்னு எடுத்துக்கிட்டா, நம்முடைய குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல பெற்றோர்களா இருக்கட்டும், அவங்களுடைய உறவு எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறீங்க, நீங்க வேற ஊர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், இல்ல வேற இடத்துல இருக்கீங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட வந்து டெய்லி தொடர்புல இருக்கீங்க, டெய்லி போன் எடுத்து பேசுறீங்க. அப்ப என்ன பேசுவீங்க அப்படின்னா, வெறும் நீங்க எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன், அப்படி மட்டும் பேச மாட்டோம். உங்க வீட்டுல என்ன சமையல், இன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க.
ஆமா,
அப்படி நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிமிடத்துல என்னென்ன நடக்குதோ அதை நாம் பகிர்ந்து கொள்வோம். சோ இந்த தொடர்பினுடைய அடிப்படையில் தான் நாம் எவ்வளவு நெருக்கமான உறவுல இருக்கோம் அப்படின்றது அமைகிறது இல்லையா. ஸோ ஒரு சிலர் கிட்ட வந்து நாம ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை தொடர்பு கொள்வோம், ஒரு சிலர் கிட்ட வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு சிலர் கிட்ட வந்து
எப்பயாவது பார்க்கும் போதுதான் வந்து நம்ம பேசுவோம்,
ஒரு சிலர் கிட்ட வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை பேசுவோம், ஒரு சிலர் கிட்ட வந்து நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையுமே அவங்க கிட்ட சொல்லுவோம். அவங்களுக்கு தெரியாத ஒன்று என்பது என்னுடைய வாழ்க்கையில இருக்காது. அப்படிப்பட்ட உறவு என்பது மிக நெருக்கமானதாக இருக்கும். இப்போ பரமாத்மாவினுடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சிருச்சு. நான் யார் என்பதை பரமாத்மா எனக்கு தெளிவுபடுத்திவிட்டார், அவர் யார் என்பதையும் எனக்கு தெளிவுபடுத்திவிட்டார், நமக்குள்ளே என்ன உறவு என்பதையும் அவரே சொல்லிட்டார். இப்போ இந்த உறவு இருக்கிறது. இந்த உறவை நாம் எந்த உறவாக, ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பேசுகிற உறவாகவா, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை பேசுகிற உறவாகவா, இல்லை நாள்தோறும் பேசுகிற உறவாகவா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பகிர்ந்து கொள்ளுகிற உறவாக இருக்க வேண்டுமா என்பது நம்முடைய விருப்பம். தியானத்தில் உட்காரும் பொழுது உடலினுடைய உணர்வின் படி ஒரு தாயாகவோ ஒரு மனைவியாகவோ இல்லை அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களாகவோ நாம் உட்கார்ந்துட்டு நாம் செய்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வேலையினுடைய கவனங்கள் தான் வரும். வீட்டில் என்ன நடக்குது, ஆஃபீஸில் என்ன நடக்குது, அந்த மாதிரி எண்ணங்கள் தான் குறிக்கிடும். பரமாத்மாவினுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்திருக்கிறது, அவர் யார் என்று எனக்கு தெரியும், அவருடைய குணங்களை பற்றி எனக்கு தெரியும். இப்பொழுது நான் தியானத்தில் உட்கார்ந்து நான் யார் என்பதை முதலில் எனக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அந்த உணர்வை நான் மேலே கொண்டு வருகிறேன். அந்த உணர்வின் அடிப்படையில் தான் நான் பரமாத்மாவிடம் தொடர்பு என்பது வைத்துக் கொள்ள முடியும். அதனால முதல்ல வந்து நான் ஒரு ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை முதலில் உணர ஆரம்பியுங்கள். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா நாம வந்து நம்முடைய அப்பாவை நினைக்கலாம். என்னுடைய வீடு பரந்தாமம், என்னை சுற்றிலும் பொன்னிறமும் சிகப்பு நிறமும் கலந்த ஒரு பிரகாசம் சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய வீட்டில் நம்முடைய தந்தை இருக்கிறார். நான் தியானத்தின் மூலமாக அவரை தொடர்பு கொள்வதற்காக நான் செல்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்.
சிஸ்டர், நீங்க சொன்ன அந்த பரந்தாமம் உலகம் வந்து
இதுதானே? நாம் ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறோம். முதல்ல நான் ஒரு ஆத்மா என்பது அதை ஒரு காட்சியாக காண்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். முதல் இப்ப உதாரணத்துக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுல வந்து நீங்க சிம்லா போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா உங்க அம்மா வந்து அங்கே இதை பார்த்தோமே, அதை செஞ்சோமே, அந்த இடத்துல அந்த மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த லேசான ஒரு நினைவுல வந்து கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்து அதுக்கு மேலேயே உங்களை நினைவுபடுத்த வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா லேசாக நினைவுக்கு வரும். அதாவது நமக்குள்ள நம்முடைய ஆத்மால இந்த நினைவுகள் என்பது புதையுண்டு கிடக்கிறது. அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவூட்டி அதை வெளியில கொண்டு வரும். அதே மாதிரிதான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆத்மாவாகிய நான் என் வீட்டில் இருந்தேன், என் தந்தையோடு இருந்தேன். அந்த இடம் ஆழ்ந்த அமைதியான இடம், நிசப்தமான இடம். நான் அங்கே இருந்ததால் தான் இன்று எனக்கு துக்கம் வரும்பொழுதும் கஷ்டம் வரும்பொழுதும் நான் மேலே பார்க்கிறேன், என்னுடைய கவனம் மேலே செல்கிறது இல்லையா. ஸோ அந்த ஒரு நினைவு என்பது ஆழமாக புதையுண்டு கிடக்கிறது. அதை நாம் முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த நினைவுகளை வெளியில கொண்டு வர வைக்கணும். இப்போ நான் தியானத்துல உட்கார்ந்து என்னுடைய வீடு பரந்தாமம், என்னை சுற்றிலும் மிகுந்த பிரகாசமாக இருக்கிறது, என்னை சுற்றிலும் பொன்னிறமும் சிகப்பு நிறமும் கலந்த ஒரு பிரகாசம் சூழ்ந்திருக்கிறது, இதுதான் என்னுடைய வீடு அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குகிறோம். கூடவே என்னுடைய புத்தி என்பது அந்த காட்சியை உருவாக்க வேண்டும். அந்த காட்சியை உருவாக்கும் பொழுது அதை நான் பார்க்கிறேன். என்னுடைய புத்தியின் வாயிலாக நான் பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது அங்கே இருக்கின்ற அந்த ஆழ்ந்த அமைதியை, நிசப்தத்தை நான் அனுபவம் செய்கிறேன். ஸோ எண்ணம் என்பது உருவாகிறது, கூடவே ஒரு காட்சியும் உருவாகிறது, அதன் கூடவே உணர்வும் அனுபவமும் ஏற்படுகிறது. இப்போ நீங்க குழந்தை அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கும் பொழுது உங்களுடைய புத்தி வந்து குழந்தையினுடைய உருவத்தை காட்சியாக காண்பிக்கிறது இல்லையா. அதே மாதிரி வீடு என்று எண்ணத்தை உருவாக்கும் பொழுது உங்களுடைய வீடு காட்சியாக வருகிறது. அலுவலகம் அப்படின்னு சொன்னா அதை உங்களுடைய புத்தி காட்சியாக காமிக்கிறது. நிறைய சமயங்கள்ல வந்து நம்ம தியானத்துல உட்காரும் பொழுது இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குகிறோம். ஆனால் எண்ணங்களை உருவாக்குவதோடு இல்லாமல் புத்தி அந்த காட்சியையும் கொண்டு வர வேண்டும். புத்தியும் மனமும் ஒரு சிறந்த நண்பர்கள். சோ ரெண்டு பேருமே வந்து ஒன்றாக இதுல வேலை செய்யணும். இப்போ என்னுடைய மனம் என்பது வீடு அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது, பரந்தாமம் என்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்போ என்னுடைய புத்தி வந்து என்ன செய்யுதுன்னா ஆபீஸ காமிக்குது. உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய மனம் என்பது ஆபீஸ நோக்கி போயிடும். அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை, அங்க இருக்கிற ஏதாவது ஒரு வேலையில நம்முடைய மனம் போயிடும். அப்போ நம்முடைய மனதினுடைய நிலை என்பது திசை மாறிவிடும். அப்போ தியானத்துல நாம கண்டினியூ பண்ண முடியாது. அதனாலதான் தியானம் வந்து மிக கடினமானது, என்னுடைய மனசு லயிக்க மாட்டேங்குது, இங்கேயும் அங்கேயுமா அலையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தை நாம என்ன செய்யணும் அப்படின்னா பரந்தாமம் என்கிற எண்ணத்தை உருவாக்குங்க. என்னுடைய புத்தி ஆபீஸையோ இல்ல வீட்டையோ காட்டுனா உடனே நீங்க சொல்லுங்க இது பரந்தாமம் இல்ல, இது என்னுடைய ஆபீஸ். மறுபடியும் பரந்தாமம், நான் பரந்தாமத்திற்கு என்னுடைய வீட்டிற்கு போக வேண்டும் அப்படின்ற எண்ணத்திலேயே நிலைத்து நில்லுங்கள். அந்த காட்சி உருவாகிற வரை இப்போ நமக்கு வந்து தெளிவு இருக்கிறது, அந்த வீடு எப்படி இருக்கும் என்ற தெளிவு இருக்கிறது. ஸோ அந்த வீட்டினுடைய தெளிவான காட்சி வரும் வரையில் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. அந்த காட்சி வராம நெக்ஸ்ட் தாட்டுக்கு போகாதீங்க.
ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா எனக்கும் பரமாத்மாவுக்கும் இப்ப வந்து ஏற்பட்டிருக்க சம்பந்தம் வந்து சமீப காலத்துலதான் எனக்கு வந்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லணும். ஆனா என்னோட அலுவலகமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, மற்ற உறவுகள் நண்பர்கள் எல்லாமே வந்து பழைய எண்ணங்கள் பழைய நினைவுகள்னு தான் சொல்லணும். எனக்கும் மற்ற உறவுகள் என்னுடைய அலுவலகம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்ட இருக்கிற அந்த உறவுகள் வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இல்ல வேற ஏதாவது அந்த நினைவுகளால எனக்கு
ஆழமாக பதிந்து விட்ட நினைவுகள் அதனால அது வருதுன்னு சொல்றீங்க. அது நாம என்ன செய்யணும்னா தியானத்துல உட்காரத்துக்கு முன்னால நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். நான் இப்போ எனக்கு இந்த நேரத்துல முக்கியத்துவம் என்ன, பிரையாரிட்டி என்ன, இந்த 10 நிமிடம் நான் என்னுடைய தந்தையை சந்திப்பதற்காக ஒதுக்கி இருக்கிறேன். என்னுடைய வீட்டிற்கு சென்று அங்கே ஓய்வையும் அமைதியையும் அனுபவம் செய்வதற்காக இந்த நேரத்தை நான் ஒதுக்கி இருக்கிறேன். இந்த நேரம் என்பது வேறு எதற்கும் அல்ல. அந்த 10-15 நிமிடத்தை தவிர நாள் முழுவதும் அந்த நினைவுகளில் இருக்கப் போகிறேன், அதை தான் செய்ய போகிறேன். இப்பொழுது எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு நம்மை தயார்படுத்திக்கிட்டு தியானத்துல உட்காரணும். வேற ஏதாவது ஒரு நினைவுகள் வந்தாலும் எண்ணங்கள் எழுந்தாலும் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நாம அதை வந்து நிராகரிக்க நிராகரிக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்கள் போயிடும். அதனாலதான் நாம என்ன சொன்னோம்னா முதல்ல ஒர் 5 நிமிடம் நாம் ஆத்மா அப்படின்ற ஒரு நிலையை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஒரு நிலை வந்த உடனே மற்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ என்னுடைய பயணம் என்பது தொடர்கிறது. நான் ஆத்மா, இங்கிருந்து என்னுடைய உலகத்திற்கு என்னுடைய வீட்டிற்கு நான் செல்லுகின்றேன். சோ இந்த பயணத்துல உங்களுடைய கவனம் வச்சுக்கோங்க. நாம போற வழி எப்படின்னு பாருங்க. நமக்கு இந்த தெளிவு இருக்கிறது, சூரிய சந்திர மண்டலங்களுக்கு அப்பால் நட்சத்திரங்களை தாண்டி என்னுடைய வீடு இருக்கிறது. நான் இப்போது இந்த வீட்டை அடைந்து விட்டேன். என்னுடைய வீடு மிக பிரகாசமாக இருக்கிறது, மிக அமைதியாக இருக்கிறது. அந்த அமைதியை உணருங்கள், அந்த பிரகாசத்தை காணுங்கள். அதன் பிறகு நான் ஒரு சிறு புள்ளியாக ஜோதி வடிவமாக மிக பிரகாசமான நட்சத்திரமாக அங்கே இருக்கிறேன். என் அருகே மிக அருகில் ஷபாபா என்னுடைய தந்தை பரமாத்மா என்னை போலவே ஒரு ஜோதி வடிவத்தில் மிக பிரகாசமாக அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது இந்த இடத்தில் என்னையும் அவரையும் தவிர வேறு யாருமே இல்லை. நான் என்னுடைய அன்பான தந்தை, அவ்வளவுதான். சோ இருவரும் மிக நெருக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த காட்சியை காணுங்கள். முதலில் எண்ணத்தை உருவாக்குங்கள். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் காட்சியை காணுங்கள். அந்த காட்சியின் அடிப்படையில் உணருங்கள். உணர்ந்து அனுபவம் செய்யுங்கள். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்க உங்களுடைய அப்பா பரமாத்மா அமர்ந்திருக்கிறார். இருவருக்கிடையே இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. எதை வேண்டுமானாலும் நீங்கள் அவரிடம் பேசலாம். முதல்ல நாம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகளை பேசுவோம். என்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனையையும் நாம் கொட்டிவிடுவோம். அது கூட நல்லதுதான். ஏனென்றால் நாம் யாருக்கிட்டையாவது வந்து எல்லாத்தையும் கொட்டணும்னு காத்துட்டு இருந்தோம் இல்லையா, அதை முழுவதுமாக செய்வோம். இரண்டாவதாக, ஞானத்தின் அடிப்படையில கூட ஒரு சில கேள்விகள் இருக்கலாம், அதை கூட நாம கேட்கலாம்.
சமீப காலமா வந்து நான் அந்த தியான பயிற்சியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னால வந்து அது உணர முடியுது. ஆனா நான் பரமாத்மா கிட்ட வந்து நான் பேசுறேன், ஏதாவது வந்து நான் சொல்றேன்னா, அவர்கிட்ட இருந்து எனக்கு வரும் பதில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சில நாட்களா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.
இந்த பயிற்சியை டெய்லி செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு விடை கிடைக்கும். நேரடியான விடை கிடைக்காவிட்டாலும் அந்த நாளில் யார் மூலமாவது உங்களுக்கு விடை கிடைக்கும். ஒரு சில சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, டிரான்ஸ்மிட்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அது உங்களுக்கு பதிலை அனுப்பி கொண்டே இருக்கிறது. ஆனால் ரிசீவர்ஸ் நாம வீக்கா இருந்தோம் அப்படின்னா அதை நம்மளால் வாங்கி கொள்ள முடியாது.
அதாவது அந்த அதிர்வலைய அனுப்பக்கூடியது வந்து ரொம்ப ஹெவியா நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு, ஆனா அதை பெற்றுக்கொள்ற நான் வந்து சரியா இல்ல, ரொம்ப வந்து வீக்கா இருக்கேன்னு சொல்றீங்க.
ஒரு சில சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரச்சனைகளை பேசும் பொழுது, பிரச்சனைகளை பேசும் பொழுதே வந்து அதுல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி அந்த பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கொள்வோம். அப்ப நம்முடைய புத்தி வந்து பரமாத்மா கிட்ட இருந்து பிரச்சனைகள்ல போயிட்டு இருக்கோம், அது நம்மை அறியாமையே நடந்துடும். அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நமக்கு பதில் கிடைத்தாலும் அது எனக்கு தெரியாமல் போய்விடும், நான் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். அது மட்டும் இல்ல, இந்த பயிற்சியை டெய்லி செய்யும்பொழுது நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு விடை கிடைக்கும். நேரடியான விடை கிடைக்காவிட்டாலும் அந்த நாளில் யார் மூலமாவது உங்களுக்கு விடை கிடைக்கும். ஏனென்றால் எல்லோருமே பரமாத்மாவினுடைய கருவிகள். ஏதாவது ஒரு கருவி மூலமா உங்களுக்கு அந்த விடை என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் பதிலுக்காக காத்திருங்கள். நிச்சயமாக அப்பொழுதே கிடைக்காவிட்டாலும் அந்த நாளிலே கிடைக்கலாம், அல்லது அடுத்த நாள் கிடைக்கலாம், ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயம் பதில் என்பது கிடைக்கும். ஆனால் இதை வந்து கைவிட்டு விடாதீர்கள். இந்த தியான பயிற்சியை கைவிடாமல் செய்யுங்கள். நமக்குள் இருக்கக்கூடிய பாஷை என்பது எண்ணங்களின் பரிமாற்றம். உங்களுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை கேள்விகளையும் அவரிடம் கேளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பதில் என்பது கிடைக்கும். அவருடைய பதில் என்பது ஒரு எண்ணமாக, கிறிஸ்டல் கிளியர் தாட், மிக தெளிவான எண்ணமாக உங்களுக்கு திரும்ப வரும். நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, பல இடங்களில் கோவிலுக்கு போகும் பொழுது கூட நாம் எதை வேண்டுமோ அதை சொல்லிவிடுவோம். ஆனால் இன்று வரை நாம் பதிலுக்காக காத்து கிடந்தது கிடையாது. அது நம்முடைய பழக்கம். ஒரு பிசினஸ் மேன், வியாபாரி கூட தனக்கு எதில லாபம் இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்பான் இல்லையா. இந்த நேரத்தில் என்னுடைய லாபம் எதில் இருக்கிறது, இந்த 10-15 நிமிடத்தில் நான் எடுக்க போகிற இந்த லாபம், என்னுடைய நாள் முழுவதும் நான் சந்திக்கிறவர்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் என்னுடைய செயல்பாடுகளுக்கும் நிறைய சக்தியை கொடுக்க போகிறது. அவர் வந்து அமைதியின் கடலாக இருக்கிறார், அன்பின் கடலாக இருக்கிறார், அவர் சக்தியின் கடலாக இருக்கிறார். நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அமைதியையும் அன்பையும் நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
சிஸ்டர், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சில பேர் என்கிட்ட வந்து இந்த கேள்விய கேட்டாங்க. இது ரொம்பவே முக்கியமான கேள்வின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இது வந்து பல பேர் பாக்குற வியூவர்ஸ் கூட, இது பல பேருக்கு இந்த கேள்வி வந்து வந்திருக்கும். ஏன்னா இது அவங்க வந்து அனுபவம் செஞ்சதால வந்த கேள்வின்னு தான் நான் சொல்லணும். நீங்க சொன்ன இந்த தியான பயிற்சி செய்யும் பொழுது எண்ணத்தின் மீது கவனம் வைத்து ரொம்ப சாந்தமா அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது தூக்கம் வந்துடுதுன்னு சொல்றாங்க.
தியானத்துக்கும் தூக்கத்திற்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கு. ஏன்னா தியானத்துல மனம் என்பது சைலன்ஸ் ஆயிடுது. அதே மாதிரி தூக்கத்திலையும் மனம் என்பது சைலன்ஸா ஆயிடுது.
அப்போ மனசு வந்து ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி உணர்வோமா?
நான் என்னுடைய தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறேன், நான் பேசுகிறேன், அவர் என்னுடைய கேள்விகளுக்கு பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ என்னுடைய பேச்சில வந்து எனக்கு கவனம் இருக்கிறது, என்னுடைய பேச்சில சுவாரஸ்யம் இருக்கிறது. நான் பேசுகிற விஷயத்தை பகவான் கேட்டுக்கொண்டிருக்கிறார், பரமாத்மா கேட்டுக்கொண்டிருக்கிறார். எத்தனையோ காலமாக எனக்கு கிடைக்காத விடைகளை அவர் இன்று கொடுக்க போகிறார். இந்த மாதிரி பேச்சுகள்ல வந்து சுவாரஸ்யம் இல்ல, ஆர்வம் இல்ல அப்படின்னாதான் நம்முடைய மனம் என்பது கனமாக இருக்கும். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பது வந்து என்னுடைய தந்தையிடம், அவரிடமிருந்து எனக்கு சக்தி கிடைக்க போகிறது, அவரிடமிருந்து நான் எதை பெறப்போகிறேன் அப்படின்ற ஒரு கவனம் இருந்தது என்றால் அதுல வந்து நாம என்ஜாய் செய்வோம், அது வந்து நமக்கு போர் அடிக்காது. இப்ப நாம வந்து யார்கிட்டயாவது பேசுறோம் அப்படின்னா கூட அவருடைய பேச்சு வந்து நமக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது, அந்த தகவல்கள் எனக்கு தேவையான விஷயம் அப்படின்றப்ப நமக்கு நிச்சயமா போர் அடிக்காது. இப்போ நாம யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பேச்சுல வந்து நமக்கு முக்கியத்துவம் இருந்தது, அந்த பேச்சுல ஆர்வம் இருந்தது, இன்றைக்கு எனக்கு கிடைக்க போகிற அந்த பதிலினால் என்னுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது அப்படின்னா நாம என்ன செய்வோம் அப்படின்னா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் காத்திருப்போம். பரமாத்மாவிடமிருந்து எனக்கு விடை கிடைக்க போகிறது அப்படின்னு நாம காத்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு தூக்கம் என்பது வராது. சோ நாம வந்து அதுல வந்து கவனமாக இருப்போம். அவரிடமிருந்து எனக்குள் அத்தனையும் நான் நிரப்பிக் கொள்ளப் போகிறேன் அப்படின்றப்ப வந்து நம்முடைய கவனம் என்பது வேறெங்கும் திரும்பாது. சோ இந்த மாதிரி ஒரு நினைவு இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமா தூக்கம் வராது. அப்படியும் தூக்கம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் முகத்தை அலம்பிக்கிட்டு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு மீண்டும் தியானத்துல அமரலாம், மறுபடியும் இந்த பயிற்சியை செய்யலாம். அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்தது அப்படின்னா நடந்து கொண்டே செய்யுங்கள். தன்னை ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபடுத்திட்டு திரும்பவும் வந்து அமர்ந்து அந்த தியானத்தை தொடருங்கள். சோ இந்த உறவை வந்து நாம உருவாக்கி அந்த உறவை வந்து அந்த தொடர்புகளின் வழியாக நாம வந்து நெருக்கமாக உணர முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நொடியிலும் அவர்கிட்ட நான் சொல்லலாம். இப்போ சாப்பிட போறோம் அப்படின்னா அவரை கூப்பிடலாம், அவரோட உட்காந்து சாப்பிடலாம், அவருடைய நினைவில் சாப்பிடலாம். காலையில நான் எந்திரிச்ச உடனே நான் அவருக்கு குட் மார்னிங் சொல்லலாம். இன்றைக்கு நான் என்னென்னலாம் செய்ய போறேன் அவற்றை எல்லாவற்றையும் அவரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். இரவுல தூங்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சேன், எப்படி செஞ்சேன், எப்படி நான் உணர்ந்தேன் அனைத்தையும் அவரிடம் சொல்லலாம். சோ இப்படித்தான் உறவு என்பது மிக நெருக்கமாக ஆகும்.
என்னோட தாய் கிட்ட தந்தை கிட்ட இருக்கிற அந்த உறவு மாதிரி பரமாத்மா கிட்டயும் வந்து அந்த உறவை நான் ஏற்படுத்திக்கலான்னு சொன்னீங்க. இனிமே வந்து கடவுள் வந்து எதுக்குமே கோபப்பட மாட்டாரு, அவர்கிட்ட நான் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்றது எனக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு. என்ன ஒரு அழகான அற்புதமான விஷயம் சிஸ்டர், பரமாத்மா கிட்ட மட்டும் நான் அவருடைய மகளா என்னுடைய உறவு வச்சுக்கிட்டாலே போதும்னு நினைக்கிறேன், எனக்கு வேற எந்த உறவுமே தேவையில்லைன்னு தான் சொல்லணும்.
ஆக்சுவலா இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீகம்னு வந்துட்டாலே கடவுளுக்கு நெருக்கமாயிட்டா மற்ற உறவுகள் வந்து நம்மை தூரமாகி போய்விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு மாறாக நான் பரமாத்மாவிடம் அத்தனை சக்திகளையும் அத்தனை குணங்களையும் அன்பையும் அமைதியையும் நான் நிரப்பிக் கொள்கிறேன், அதை நான் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்னுடைய உறவுகளுக்கு நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அன்பு என்பதை நான் கொடுக்கும் பொழுது, மாறாக என்னை சுற்றியிருக்கும் அத்தனை உறவுகளும் மிகவும் நெருக்கமாகிவிடும், மிகவும் நன்றாக இருக்கும்.
பரமாத்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு கடலுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க, எங்க எல்லாருக்குமே தெரியும். கடவுளை பற்றி இன்னும் முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே இருக்கு. ஆனா இந்த எபிசோட நம்ம இங்கேயே முடிச்சுக்கிறோம். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இந்த பரமாத்மாவுக்கும் நமக்கும் ஏற்படுற உறவு எப்படிப்பட்ட உறவு, அதை இன்னும் ஆழமா போய் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அது வரைக்கும் நீங்க அடுத்த நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்கணும். உங்களுடைய விமர்சனங்கள், கருத்துக்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க எங்களுக்கு தாராளமா எழுதி அனுப்பலாம். இமெயில் மூலமாவோ அல்லது தொலைபேசி மூலமா கூட நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. Ye dwani mangal dwani hai. Om Shanti Om. This sound
பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி